கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு ஒன்று.
அடுத்த பகுதி என்ன போட்டிருக்கிறார்?
சிறப்பு பாயிரம் கையா, நிரம்ப அழகிய தேசிகர் எழுதிய சிறப்பு பாயிரம். அதுக்கு போட்டு உரையும் எழுதியிருக்காரு, பொருளும்
எழுதியிருக்காரு. முகத்தை கொஞ்சம் கேமராவில செட் பண்ணிக்கோங்க, எனக்கு உங்க தலையினுடைய மேல் பகுதி தான் தெரியும்.
திருவருட்பயன் சிறப்பு பாயிரம். திருமகள் பிறந்த விரிதிரை பார்க்கடல் சூறையங் கடுங்கால் சுழத்துருபு எடுப்ப அலைவது அறையெழுந்து அண்டம் மீப்படர்ந்து நிலைபெற நின்ற நெடுந்திரள் அன்ன இன்னல் தீர் இன்ப நன்னலம் சுரத்தலின் விளங்கடில் தருமம் திரண்டு வீத்திருந்த வண்ணமும் போலும் அண்ணல் தன் கையிலை காவலில் புறக்கும் கண்ணுதற் கடவுள் நந்தி தாழ் சுமந்து வந்த வழித்தோன்றல் பெண்ணை ஆறு உடுத்த வெண்ணை நின்று உறுத்த தொண்டர்கள் இதய முண்டகம் மலர்த்தும் விஞ்சை வாழ் இரவி மைகண்ட தேவன் மறையகத்து அடக்கிய ஒரு தனி குடிலையின் அருள் நூல் நிறைந்த பொருள் முழுதுணர்த்தும் ஆடிபோல் கூடிய காட்சியின் புகழ் சிவஞான போத நூல் தொகுத்த அகல் பொருள் தேர்தற்கு அருமையும் ஆங்கவன் சம்பிரதாயத்து அந்தமில் வான் பொருள் உலவா பெருங்களி உள்ளம் படைத்த பண்பின் மேதகைய சண்பயர் சண்பயர் கோமான் தற்பலன் தேரா பற்பல சமயிகள் மலைத்தலை கொன்மு மாருதம் அறைந்தன தலைத்தலை இரிய தான் இனிது உரைத்த புகழ் சிவஞான போதம் போத உள்ளுரையாம் திகழ் சிவஞான சித்தியின் விரிவும் என்போல் மருண்ட புன்புல மாக்கள் தீரா இடும்பையும் திருவுளம் கொண்டு தன் ஆரா காதலின் ஆக்கியோனாக பாயிடம் கொண்ட தன் நாயிடம் கொண்டு பவப்பிரகாச படரிருள் விழுங்கும் சிவப்பிரகாச திருப்பெயர் மேவி தரைமகள் மருங்கில் பரிவுடன் வளைத்த நரளையின் தொகைக்கு நான் மடங்கு உடைய சைவனூர் சலதி நொய்தெனில் கடத்தும் மரக்கலம் மதற்கு மாலுமி ஒப்ப எழில் ஈரைந்தும் வழுவரப் புணர்த்து தெள்ளு சீர் புலமை வள்ளுவன் தனக்கோர் நற்றுணை உடைத்தன கற்றவர் கழிப்ப அருட்பயன் என்ன அதற்கொரு நாமம் தெருட்பட புனைந்து செந்தமிழ் யாப்பில் குரலடி வெள்ளை ஒரு நூறு எம்பினன் மற்றவன் புலியூர் வளநகர் கீழ்ப்பால் கொற்றவன் குடியில் குடிகொண்டு உறைந்த பூசுரன் உறைந்த புதுமதி வேணியும் காசுரும் கண்டமும் கரந்த தேசிகன் உமாபதி சிவன் என்பவனே.
சிதம்பர சக்கரம் ரொம்ப தெளிவாக தெரிந்தது. அதாவது தனித்தமிழ்தான் வேணும் என்கிறவர் யாராவது ஒருத்தரை பிடித்து இந்த பாட்டை சொல்லி பொருள் சொல்ல சொல்ல வேண்டும். அதாவது தமிழ் என்றால் எல்லாம் விளங்கிவிடும் என்பது போல சில பேர் நினைத்து தமிழிலே மந்திரம் சொல்லி தமிழிலே பாடு என்கிறார்கள். இதை சொல்லி பொருள் கேட்டால் சிதம்பர சக்கரத்தை போய் பார்த்த நிலைமைதான் முடியும். ஒரு ஒரு உரை ஒரு ஒரு நூலுக்கான பாயிரத்தை பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் என்று இரண்டு வகையாக பிரித்து சொல்வார்கள். இலக்கண நூல்களிலே அது பற்றிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுப்பாயிரம் என்பதென்றால் அது என்னவென்றால் ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நூலுக்குரிய லட்சணங்கள் என்ன என்பதை சொல்வது பொதுப்பாயிரம். நூல் என்பது இன்ன நூல் என்று இல்லாமல், நான் உங்களுக்கு முன்புமே சொல்லி இருக்கிறேன், சிறப்பு என்றால் உயர்ந்தது என்று பொருள் கொள்ளக்கூடாது. நான் முந்தி சொல்வேன், வேதம் பொது, ஆகமம் சைவர்களுக்கு வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்கிற முறைமை உண்டு. ஆகமம் சிறப்பு நூல் என்றால் சிறந்த நூல், வேதம் சாதாரண நூல் என்று சில பேர் பொருள் பண்ணி விடுவார்கள் சாதாரணமாக படிக்கிறவர்கள். சிறப்பு நூல் பொது சிறப்பு பொது என்ற சொற்களுக்கு இங்கே நாம் பயன்படுத்துகிற பொருள் பொது பொது பாயிரம் என்றால் என்னவென்றால் ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற விஷயம் அதுதான் பொது பாயிரம். அது இத்தனை விடயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று அதற்கு இலக்கண நூல்கள் விரிவு பண்ணுவார்கள். ஏதோ ஐந்து விஷயமோ ஏதோ சொல்வார்கள். சிறப்பு பாயிரம் என்றால் குறித்த ஒரு நூலுக்கான முன்னுரை. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது. அதாவது புத்தகம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வது பொது பாயிரம். குறித்த ஒரு புத்தகம், திருக்குறளை எடுத்துக்கொள்வது, ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அது பற்றி சொல்வது சிறப்பு பாயிரம். அதாவது சிறப்பு என்பது இங்கே குறித்த ஒன்றை, இப்ப தமிழிலே சிறப்பு செய்ய படிக்கிறார் என்றால் என்னவென்றால் அதை மூலமாக எடுத்துக்கொண்டு படிப்பது. அதுபோல இங்கே சிறப்பு பாயிரம் என்றால் என்ன என்று கேட்டால் குறித்த ஒரு நூல் பற்றிய விவரங்களை எடுத்துச் சொல்வது. அதிலே ஏதோ 11 விஷயங்கள் இருக்க வேண்டும் என்பார். நாங்கள் உரைப்பாயிரம் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அது வேறொரு பாயிரம், அது அவருடைய கட்டித்தனம் பண்ணின வேலை. இந்த சிறப்பு பாயிரத்திலே இந்த நூல் யாரால் செய்யப்பட்டது, இந்த நூலுக்கு யார் முன்னுரை எழுதினார்கள், இந்த நூலிலே சொல்லப்படுகிற விஷயம் என்ன, இப்படி ஒரு 11 விஷயத்தை தொகுத்து இவை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று சொல்வார். இங்கே இந்த திருவருள் பெயருக்கு நிரம்ப அழகிய தேசிகர் என்கின்ற பெரியவர் சிறப்பு பாயிரம் எழுதுகிறார். அந்த சிறப்பு பாயிர பாடலைத்தான் இப்பொழுது கேட்டோம். நான் நினைக்கிறேன் சரிதான், ராத்திரி ரொம்ப பயிற்சி பண்ணி இருக்கிறார் என்று தெரிகிறது. அதனாலதான் இவ்வளவு தெளிவா இந்த பாவை வாசிக்க முடிந்தது என்று நினைக்கிறேன். இனி அந்த பாடலினுடைய விவரங்களை ஐயா அவர்களுடைய விளக்கத்தோடு காண்போம்.
பொருள்: வெண்ணிறம் கொண்டு திகழும் கைலை மலைக்கு இரண்டு ஓமைகள் சொல்லலாம். சூறாவளி பார்க்கடலை சுழற்றி எடுத்து மேலே வீச அண்டத்தின் மேல் எல்லையில் அப்பார்க்கடல் திரண்டு சென்று நின்றால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறதாம் அக்கைலை மலை. மேலும் சிவபுண்ணியமெல்லாம் ஒருங்கே திரண்டு நின்றார் போலவும் இருக்கிறதாம்.
இரண்டு ஓமைகள் பால்கடலை சூறாவளி காற்று சுழன்று அடித்து வீச அந்த பால்கடல் ஆகாயத்திலே எழும்பி நிற்கிறது போல கைலமேலை மலையினுடைய காட்சி தெரிகிறது என்பது ஒன்று. மற்றது இறைவனுடைய என்ன, இரண்டாவது என்ன சொல்லுகிறார்?
சிவபுண்ணியம் எல்லாம் ஒருங்கே திரண்டு நின்றார் போல்.
சிவபுண்ணியங்கள் எல்லாம் ஒருங்கே திரண்டு நின்றார் போல். இந்த சிவபுண்ணியம் என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை நாங்கள் படிக்க வேண்டும். நம்முடைய சித்தாந்தத்துக்குள்ளே போகிற பொழுதுதான் அது தெரிகிறது. புண்ணியம் என்று பொதுவாக சொல்லுகிற புண்ணியம் என்பது வேறு, சிவபுண்ணியம் என்பது வேறு. சிவபுண்ணியம் என்றால் என்ன என்று கேட்டால் சரியை கிரியை யோகம் ஞானந்தான் சிவபுண்ணியங்கள். இப்ப நாம் செய்கிற சாதாரண தானம் முதலியவெல்லாம் புண்ணியம் என்ற வார்த்தைக்குள்ளே அடங்கும். சிவபுண்ணியங்கள் என்பது உயிர் நோக்கி செய்யப்படுவது. அது பற்றிய விவரங்கள் நான் பின்னே விரிவாக சொல்கிறேன். சிவபுண்ணியம் செய்வதுதான் ஒரு ஆன்மாவினுடைய சிறந்த பணி என்று பின்னாலே பேசுவார்கள். அந்த சிவபுண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு எழுந்து நிற்பது போல கைலையின் காட்சி இருக்கிறது என்று அந்த கைலை வெட்டிய காட்சிக்கு ரெண்டு ஓமை சொல்லுகிறார் என்று தொடங்குகிறார்.
சிவபிரானுக்குரிய அம்மலையில் காவற்பணி பூண்டவர் திருநந்தி தேவர். அவரது உபதேச பரம்பரையில் வந்தவர் மெய்கண்ட தேவர். அவர் திருவெண்ணை நல்லூரில் வாழ்ந்தவர். தம்மை கண்ட அடியவரின் உள்ள கமலங்களை மலர செய்யும் அருட்கதிரவன் அவர்.
விளங்கக்கூடிய வார்த்தை என்றபடியால் சொல்கிறேன். நந்தி தேவர் திருநந்தி மரபுதான் எங்களுடைய சித்தாந்த நூலாசிரியர்களுடைய மரபு. அந்த மரபிலே வந்தவர் மெய்கண்ட தேவர். அவருடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார். திருப்பி படியுங்கள்.
சிவபிரானுக்குரிய அம்மலையில் காவற்பணி பூண்டவர் திருநந்தி தேவர். அவரது உபதேச பரம்பரையில் வந்தவர் மெய்கண்ட தேவர்.
நந்தி தேவர் தான் கைலைக்குள்ளே யார் போகலாம் யார் போகக்கூடாது என்பதை நிர்ணயிக்கிறவர். அதனுடைய செக்யூரிட்டி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் திருநந்தி தேவர். கையிலே ஒரு பொற்பிரம்பு வைத்திருப்பார் என்று புராணங்கள் சொல்லுகிறது. தக்கவர்கள் வந்தால் உள்ளே விடுவதும், தகாதவர்கள் வந்தால் பிற பொற்பிரம்பாலை அடித்து வெளியே விடுவதும் அவருடைய வேலை என்பார்கள். நான் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நந்தி என்பது அறத்தை குறிக்கிற ஒன்று என்று அறவிடை என்றே அதை சொல்வார்கள். நந்திக்கு அறவிடை என்றே பெயரிட்டு அறம்தான் விடை ரூபமாக இருக்கிறது. ஆகவே அறம்தான் கடவுளிடம் ஆர் போகலாம் ஆர் போகக்கூடாது என்று தீர்மானிப்பது அறம்தான் என்பதைத்தான் இந்த நந்தி கூடாக சொல்கிறார்கள். நான் இந்த திருக்குறள் படிக்கிற பொழுதே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னமோ கடவுளுடைய அமைப்பு எங்களுக்கு இந்த நூல் படிப்பு முறையிலேயும் உதவி செய்கிறது. திருக்குறளிலே அறத்துப்பால் படித்தோம். படித்து ஞானம் என்ற பகுதிக்கு வருகிற பொழுது ஞானம் தருவதாகிய இந்த தத்துவ நூல்களை படிக்கிறோம். இதெல்லாம் இயற்கையாக அமைகிறது. நான் சொன்னேனே இந்த வகுப்பிலே ஏதோ ஒரு கடவுள் தன்மை கடவுள் காவல் தன்மை இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் சான்று. அப்போ அறம் படித்த அறத்திலே தெளிவிட்டவனுக்குத்தான் ஆன்மீகம். அறத்திலே தெளிவுறாதவனுக்கு ஆன்மீகம் என்பது கிடையாது. அவன் சும்மா வேஷம் போட்டுக்கொண்டு திரிய வேண்டியதுதான், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச வேண்டியதுதான். ஆகவே அறந்தான் கைலயங்கிரிக்கு காவலாக நின்று இறைவனிடம் யார் போகலாம் யார் போகக்கூடாது என்பதை தீர்மானிப்பது அறந்தான். அந்த கைலங்கிரிக்கு அதை புராணமாக பௌராணிகரமாக சொல்கிற பொழுது என்ன சொல்வார்கள், நம்பிதேவன் தான் காவல் நின்று கைலைக்கு காவல் நிற்பார், காவல் நின்று உள்ளே அனுப்புவார். அந்த செய்தியை கொண்டு வருகிறார் இந்த பாடகத்தில்.
சிவபுராணுக்குரிய அம்மலையில் காவல் பணி பூண்டவர் திருநந்தி தேவர். அவரது உபதேச பரம்பரையில் வந்தவர் மெய்கண்ட தேவர். அவர் திருவெண்ணை நல்லூரில் வாழ்ந்தவர். தம்மை கண்ட அடியவரின் உள்ள கமலங்களை மலர செய்யும் அருட்கதிரவன் அவர்.
அது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு நல்லாசிரியனுடைய வேலை என்னவென்றால், அது தாகூர் சொன்னதாக சொல்வார்கள், எனக்கு உடனே சரியா சொல்லுகிறேனோ தெரியவில்லை, நல்லாசிரியன் யார் என்றால் மாணவனுடைய உள்ள கமலங்களை விரிய செய்பவன் தான் நல்லாசிரியன். பாடம் புகட்டுகிறவன் அல்ல, இதை பாடமாக்கி கொண்டு வா, இதை படி, இதை செய் என்று சொல்லுகிறவனுக்கு பேர் ஆசிரியர் இல்லை. உண்மையான ஆசிரியன் என்ன செய்வான் என்றால், மாணவனுடைய உள்ளத்தை மலர செய்ய வேண்டும். அது நல்ல உவமை என்று சொல்வார்கள். சூரியன் மேலே வந்து உதிக்க தாமரை கீழே விரியும். அதுக்கு நேர் தொடர்பு கை, சூரியனாலே தாமரை விரிகிறதுனா அது வந்து ஏதோ கைபிடிச்சு விரித்து விடுகிறது என்பது அர்த்தம் அல்ல. அதனுடைய அந்த ஒளி, இதன் அந்த ஒளியினுடைய தன்மையால் தாமரை விரியும். அதுபோல ஆசிரியனுடைய அறிவுத்தன்மையால் மாணவனுடைய உள்ள கமலம் விரிய வேண்டும் என்பது நம்முடைய பாரம்பரியமான சிந்தனை.
அவ்வருளாசிரியர் செய்த சிரஞான போதம் வேதம் முழுதையும் தன்னகத்தை அடக்கி நிற்கும் பிரணவத்தை போன்றது.
ஓங்காரத்துக்குள்ளே வேதத்தினுடைய தன்மைகள் முழுவதும் அடங்கி இருக்கிறது. அதனாலேதான் முருகப்பெருமான் பிரம்மதேவனிடம், நான் படைப்பு கடவுள் என்று பிரம்மன் ஆணவம் கொண்ட பொழுது உனக்கு பிரணவத்துக்கும் பொருள் தெரியுமா என்று கேட்டார். வேதத்துக்கு பொருள் தெரியுமா என்று கேட்டதில்லை. பிரணவத்துக்கு என்றால் வேதத்துக்கு என்றுதான் அர்த்தம். வேதம் முழுவதையும் பிரணவம் அடக்கி இருக்கிறது பொருள் சொல் என்று கேட்டு குட்டியதாக ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியும். வேதத்தை முழுவதையுமாக உள்ளடக்கி இருக்கிறது பிரணவம் என்று அதை வெளிப்படுத்துகிறார்.
ஆகமப் பொருள் முழுவதையும் அடக்கி காட்டும் ஆடி போன்றது.
ஆடி என்பது கண்ணாடி. முழுவதையும் வேதத்தை உள்ளடக்கியது மட்டுமல்ல, ஆகம கருத்து முழுவதையும் உள்ளடக்கி இருக்கிறது என்கிறார்.
அந்நூலை கற்று தேர்வது என்பது மிகவும் அருமையாகும். அம்மெய்கண்ட தேவரது வழியில் வந்த முடிந்த முடிவாகிய பொருளை பெற்று அதனால் உள்ளே பெருகி எழும் பேரின்பமாகிய பயனையும் பெற்ற அருட்பண்பினர் சண்பையர் கோன் என பெறும் அருணந்தி தேவர்.
சண்பையர் கோன் என்று சொல்லப்படுகிற அருணந்தி தேவர் மெய்கண்ட தேவருடைய நூலினுடைய முழு பயனையும் பெற்று உயர்ந்தவர் அவர் என்று சொல்கிறார்கள். இந்த ஆசிரியர் மறந்து சொல்லுகிறார்.
அவர் சிவஞான போத நூலின் உள்ளுரையை வெளிப்படுத்த வேண்டி சிவஞான சித்தி என்னும் விரித்த நூலை அருளி செய்தார். மலையுச்சியில் திரண்டு நின்ற மேக கூட்டங்களை பெருங்காற்று சிதற அடிப்பது போல பற்பல சமயத்தார் கூறும் பொருந்தா கொள்கைகளை அந்நூலில் மறுத்துள்ளார்.
சொஞ்ஞானார் செட்டியாரை இரண்டு பதியா சுவக்கம் பரவக்கம் என்று இரண்டாக பிரிப்பார்கள். பொதுவாக இந்த தத்துவ நூல்கள் அது ரெண்டு பகுதி இருக்கும். சுஞ்ஞான சித்தியார் சுபக்கம், சுஞ்ஞான சித்தியார் பரபக்கம் என்று ரெண்டு பகுதியாக அந்த நூல் பகுதி இருக்கிறது. சுபக்கம் என்பது தம் கொள்கையை நிறுவுவது, பரபக்கம் என்பது மாற்று கொள்கைகளை மறுப்பது. இப்ப நாங்கள் படித்த உண்மை விளக்கத்திலே அந்த தேவையில்லாத வேலை ஒன்றுமே இல்லை. இந்த இடத்திலே சுஞ்ஞான சித்திக்கு வருகிற பொழுது இது ரெண்டையும் அவர் செய்திருப்பார் அந்த அதை அந்த செய்தியை சொல்லுகிறார்.
சிவஞான போதத்தின் சுருக்கமும் சிவஞான சித்தியின் விரிவும் என்போலும் குறையறிவு உடையோர் அந்நூல்களை அணுக ஒட்டாதபடி செய்கின்றன. சுருக்கமும் கற்போருக்கு இடர்பாட்டை தருகிறது, பெருக்கமும் ஒரு வகையில் நூலை கற்பதற்கு தடையாய் அமைகிறது.
ரெண்டுமே கஷ்டம்தான் என்கிறார். அதாவது ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் படிக்க முடியவில்லை, ரொம்ப விரிவாக இருந்தாலும் படிக்க முடியவில்லை. ரொம்ப கலைப்பு வந்து சோறு வந்து விட்டு விடுகிறோம். ஆகவே சுருக்கமாகவும் இருக்க வேண்டும், பெருக்கத்தை உட்படுத்தி கொண்டதாகவும் இருக்க வேண்டும். அப்படி வரப்போகிறது இந்த நூலன் சொல்ல போகிறார்.
இவ்வாறு கற்போர்க்கு உண்டாகும் இன்னலை கருத்திற்கொண்ட ஒரு பெரியார் அவர்கள் மேற்கொண்ட அன்பினால் சுருங்கியும் போகாமல் விரிந்தும் செல்லாமல் ஒரு நூலை ஆக்கி அருளினார். பிறவியாகிய நோயை தோற்றுவிக்கும் பெரிய மலமாகிய இருளை முற்றிலும் நீக்கவல்ல சிவப்பிரகாசம் அதாவது சிவ ஒளி என்னும் பெயரை தன் நூலுக்கு கொடுத்தார். நீலத்தை சூழ்ந்துள்ள கடல் ஏழு எனப்படும். நிலத்தை சூழ்ந்துள்ள கடல் ஏழு எனப்படும். அவ்வெண்ணிக்கையை போல் நான்கு மடங்கு எண்ணிக்கை உடையது சிவாகமம் ஆகிய கடல். சிவாகமங்கள் ஆகிய அக்கடலை கடத்தற்கு உதவும் மரக்கலமாக திகழ்வது சிவப்பிரகாசம் ஆகிய இந்நூலாகும், அந்நூலாகும்.
ஆகமத்தை கடலாக உபமிக்கிறார். அந்த கடல் எப்படி என்றால், இந்த உலகத்தை சூடிய ஏழு கடலுக்கு கடலின் மடங்கு நான்கு மடங்கு பெரிய கடலாம் ஆகம கடல். இப்ப எங்க இருக்கிறது என்றே தெரியாமல் இருக்கிறது. ஏழு கடலும் தெரியவில்லை, ஆகம கடலும் தெரியவில்லை. அந்த சிவாகம கடலை உள் கடப்பதற்கு துணையாக இருக்கிற படகாக இந்த சிவப்பிரகாசத்தை கொள்கிறார்கள்.
மரக்கலம் என்றால் அதனை வழி நடத்துகின்ற மாலுமி ஒருவன் வேண்டுமே. சிவப்பிரகாசமாகிய மரக்கலம் அதற்கு மாலுமி ஒப்பாக மற்றொரு நூலை செய்தருளி அதற்கு திருவருட்பயன் என்னும் பெயரை சூட்டினார். பத்து வகையான அழகுகள் இதனுள் பொருந்தியுள்ளன. மெய்நெறியை உணர்த்தும் திருக்குறள் இது என்று சொல்லும்படியாக குறள் வெண்பா நூறு கொண்டதாக இந்நூலை ஆக்கினார். தெய்வப்புலமை திருவள்ளுவர்க்கு ஒரு நல்ல துணை கிடைத்தது என்று கற்றவர் மெச்சுவர் ஆயினர். இந்நூலை இயற்றிய அப்பெரியார் தில்லை வாழ் அந்தனர். தில்லையின் கிழக்கேயுள்ள கொற்றவன்குடி என்னும் ஊரில் தங்கியிருந்தவர். சிவபெருமான் நிலவு அணிந்த சடையையும் கரிய கண்டத்தையும் மறைத்து ஞானாசிரியராக இவராக வந்தருளினார் என்னும் படியாக விளங்கி உமாவதி சிவம் என்னும் திருப்பெயரை உடையவராயினர்.
சொந்த ஊர் கொற்றவன்குடி. ஒரு சின்ன சின்ன செய்திகள் தான், ஆனாலும் சமய அறிவிலே நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டு போகிறது. மனவாச கிடந்தாருடைய ஊர், இப்ப இவருடைய ஊர்
கொற்றவன்குடி.
இவருடைய ஊர்
விளக்கம். திருவருட்பயனுக்கு முந்துரையாக அமைந்த இப்பாயிரச் செய்யுளை பாடியவர் நிரம்ப அழகிய தேசிகர் என்னும் பழைய உரையாசிரியர். அவர் திருவருட்பயனுக்கு தெளிந்த உரை வகுத்தவர். அவ்வுரையின் தொடக்கத்தில் இப்பாயிரச் செய்யுளை பாடி சேர்த்துள்ளார். சிவபுரானுக்கு உரிய கைலை மலையை முதலில் வருணிக்கிறார். நெடுந்திரள் அன்ன கைலை எனவும், தருமம் திரண்டு வீத்திருந்த வண்ணமும் போலும் கைலை எனவும் தனித்தனியே கூட்டிக் கொள்ளுதல் வேண்டும். கைலையை காக்கும் திருநந்தி தேவர் சிவபெருமானுக்குரிய திருவுருவை தாமும் பெற்றவர். அவரை அபர சம்பு என்பர். அது பற்றியே கண்ணுதற் கடவுள் நந்தி என இங்கும் குறிக்கப்பெற்றார்.
சிவனுக்கு பரசம்பு, இவருக்கு அபர சம்பு என்று நந்திக்கு ஒரு பெயர் இருக்கிறதா, நானும் இன்றைக்குதான் கேள்விப்படுகிறேன். ஆனால் நந்தியையே சிவனாக கொள்கிற முறை இருக்கிறது என்பது தெரியும். நந்தி என்பது சிவனுக்கே ஒரு பெயர். நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று நமச்சிவாய பதிகத்திலே ஒரு பாடல் வரி வரும், நந்தி நாமம் நமச்சிவாயவே. ஆகவே நந்தி என்பது சிவனை குறிக்கிற பெயர் என்பது நமக்கு தெரியும். சிவனை பரசம்பு என்றும் நந்தியை அபரசம்பு என்றும் சொல்வார்கள் என்கிறார்.
அவரது திருவடியை உள்ளத்திலும் சென்னியிலும் கொண்டு போற்றும் திருக்கயிலாய பரம்பரையில் உபதேசம் பெற்றவர் ஆதலின் மைகண்ட தேவர் நந்தி தாள் சுமந்து வந்த வழித்தோன்றல் என சிறப்பிக்க பெற்றார்.
சரி, இந்த இடத்திலே கொஞ்சம் நிறுத்தி கொண்டு நாம் சிந்திப்போம். எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பது பாதையை புரிய வேண்டும். அப்பதான் அதுக்குள்ளே தொடர்ந்து நடைபயிலலாம். வந்து நாம தொடங்கின வேலை சிறப்பு பாயிரம். இதிலே கைலைக்கும் நந்திக்கும் எங்கே இடம் என்று ஒரு கேள்வி வரும். நீங்கள் பற்றி கொண்டு வருவீர்கள் என்று தெரிந்தாலும் என்னுடைய கடமையாக ஆறாவது பற்றாமல் விட்டால் பற்றுவதற்காக சொல்லுகிறேன். இங்கே என்ன தொடங்குகிறது என்றால், இந்த உரைப்பாயிரம் இல்ல சிறப்பு பாயிரம் முதலிலே கைலை மலையை சொல்லுகிறது. அதை உவமைகளோடு அந்த கைலை மலை எப்படி காட்சி தருகிறது என்று விளங்கப்படுத்துகிறது. எப்படி என்றால், பார்க்கடலை பெரும் சூறைக்காற்று ஒன்று வீசி அப்படியே அள்ளி ஆகாயத்திலே எத்த அந்த ஆகாயத்திலே பாற்கடல் வெண்மையாக தோன்றுவது போல இந்த கைலையங்கிரி தோன்றுகிறது என்பது அதற்கான ஒரு உவமை. இறைவனுடைய என்ன சொல்வது, திருவருள் எழும்பி நிற்பது போன்ற ஒரு காட்சி.
சிவபுண்ணியம்
சிவபுண்ணியம் எழுந்து நிற்பது போல இந்த கைலைமலையை வர்ணிக்கிறார். கைலைமலையை வர்ணித்த பிறகு இந்த கைலைமலை பற்றி ஒரு செய்தி சொல்லுகிறார். என்ன செய்தி என்றால், இந்த கைலைமலையை காக்கிறவர் நந்தி தேவர். அந்த பாடல் அமைப்புக்கு ஏற்ப அவர் காக்கிறவர் நந்தி தேவர். அவர் ஆர் என்றால் அவர் அறக்கடவுள். அவர்தான் பொற்பிரம்பு வைத்து இந்த கைலைங்களுக்குள்ளே யாரும் போகலாம் என்று விடுகிறவர் என்று சொன்னதன் மூலம் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு பார்வை பார்த்தோம், அறத்தின் வழி வந்தவர்களைத்தான் விடுவார். அடுத்தது நந்திதேவர் சிவனிடம் உபதேசம் பெற்று அந்த உபதேசத்தை வழி சொன்ன வழியாக வந்தவர் தான், அந்த உபதேசத்தை பெற்றவர் தான் மெய்கண்டர். ஆகவே மெய்கண்டருடைய கருணை நமக்கு கிடைக்குமானால் அதன் மூலமாக நந்திதேவருடைய கருணை கிடைக்கும். அந்த நந்திதேவருடைய கருணை கிடைத்தால் கைலையங்கரைக்குள்ளே போய் சிவனை தரிசிக்கிற அந்த பேறு கிடைக்கும். அப்படியானால் கைலைக்குள்ளே போவதற்கு நந்தியினுடைய அனுமதி வேணும். நந்தியினுடைய அனுமதி பெறுவதற்கு மெய்கண்ட தேவருடைய சிபாரிசு கடிதம் வேண்டும். மெய்கண்ட தேவருடைய சிபாரிசு கடிதம் வேண்டும் என்றால் அதற்கு அடுத்தவராகிய அருணந்தி சிவாச்சாரியாரிடம் போய் ஒரு கடிதம் வாங்கி கொண்டுதான் மெய்தேவரிடம் போகும். அருணந்தி சிவாச்சாரியாரும் திடீரென்று கடிதம் தர மாட்டார். ஆகவே அவருக்கு கீழே உமாவதி சிவாச்சாரியாரிடம் போய் அவருடைய ஒரு சிபாரிசு கடிதம் பெற்றுக்கொண்டு நாங்கள் உள்ளே நுழைவோமானால் மற்றவருடைய சிபாரிசு கடிதங்கள் பெறலாம். அருணந்தி உமாவதி சிவாச்சாரியாருடைய சிபாரிசு கடிதம் வேண்டுமானால் ரெண்டு நூல்களை கட்டாயம் படிக்க வேண்டும். நூல் செய்திருக்கிறார். சிவபிரகாசம் எனக்கு ஓரளவு தெரியும், இவருக்கு பயனும் படித்திருக்கிறேன் என்று போனால் உமாவதி சிவாச்சாரியார் சிபாரிசு கடிதம் தந்து விடுவார். அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு போனால் அருணந்தி சிவாச்சாரியார், அப்படியா நீ இதை ரெண்டும் படித்திருக்கிறாயா, இங்கே இருந்து கொஞ்சம் நீ சிவஞான சித்தியை படி என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு சிபாரிசு கடிதம் தருவார். அந்த சிபாரிசு கடிதத்தை வாங்கி கொண்டு மெய்கண்ட தேவரிடம் போனால் அவர் என்ன சொல்வார் என்றால், சிவஞான பூதத்தை தெளிவுற படி, படித்தால் நான் சிபாரிசு கடிதம் தருகிறேன் என்று அவர் சிபாரிசு கடிதம் தருவார். அந்த சிபாரிசு கடிதத்தை வாங்கி கொண்டு நேராக கைலையங்கரிக்கு போய்விடலாம். அந்த கைலையங்கரிக்கு போனால் வாசலிலே பொற்பிரம்போடு ஒருவர் உள்ளே விடாமல் தடுப்பார். அவரிடம் கொண்டு போய் இந்த கடிதங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்தால் இந்த தகுதியில் உள்ளவர்கள் உனக்கு கடிதம் தந்தபடியால் நீ சிவலோகத்துக்குள்ளே போகலாம் என்று கைலையங்கரிக்குள்ளே போக நமக்கு அனுமதி கிடைக்கும். அதாவது சிவனை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த செய்திகளுக்குடாக சொல்கிறார்கள். ஆகவே நந்திதேவருடைய மறைவில் வந்தவர்களிடம் பயின்றவராகிய மெய்கண்ட தேவர், மெய்கண்ட தேவரிடம் பயின்றவராகிய அருணந்தி சிவாச்சாரியார், அருணந்தி சிவாச்சாரியாரை பயின்று மெய்கண்ட தேவருடைய சுருக்கத்தையும் அருணந்தி சிவாச்சாரியாருடைய விரிவையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த சுருக்கம் விரிவு என்றுக்கும் இடையிலான நூலாக செய்த ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலுக்கு சிவபிரகாசம் என்று பெயர். அந்த நூலை பயின்று அதனுடைய சாராக இருக்கக்கூடிய திருவருப்பயனை நூல் செய்திருக்கிறார். அதை நாங்கள் பயிலப் போகிறோம். அப்ப முதல் சிபாரிசு கடிதத்துக்கு நாங்கள் இப்பொழுது மெல்ல மெல்ல தயாராக போகிறோம் என்று அர்த்தம். ஆகவே கைலையங்கிரிக்கு காவல் தெய்வம் நந்தி. அந்த நந்தி தேவர் சிவனாகவே கொல்லப்படுகிறவர், அபர சம்பு என்று சொல்லப்படுகிறவர். அந்த நந்தியினுடைய மரபில் வந்தவர் தான் மெய்கண்ட தேவர். அந்த மெய்கண்ட தேவரிடம் மெய்கண்ட தேவரை பின்பற்றி நூல் செய்தவர் அருணந்தி சிவாச்சாரியார். அதன் வழி உமாவதி சிவாச்சாரியார் வருகிறார் என்பதுதான் இந்த சிறப்பு பாயிரத்தின் வரிசையாக சொல்லிக் கொண்டு வரப்படுகிற செய்தி. அதுவரை வந்திருக்கும். இப்போ இதுவரை ஒரு தரம் பாடலிலே நமக்கு விளங்குகிறதா என்று பார்ப்போம். மீண்டும் போய் அந்த அந்த சிறப்பு பாயிரத்திலே ஒரு அந்த இந்த இடம் வருகிற வரையும் படித்து நிறுத்தங்கள் பார்க்கலாம்.
திருமகள் பிறந்த விரிதிரை பார்க்கடல் சூறையங்
கடுங்கடலுக்கும் என்ன கொஞ்சம் அங்கால போயிட்டு எங்க எங்க சொல்ல வந்தது விஷயம் என்னவென்றால், இதுதான் ஒரு புலவனுடைய புலவர்களாகவும் இருக்கிறார்கள். தத்துவாசிரியர்களாக இருக்கிற அதே நேரத்திலேயே புலவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு ஒரு கவிஞனுக்குரிய எந்த லட்சணமும், அதாவது விஷயத்தை பிடிச்சு புத்திகள் அமற்ற வேலை இல்லை. அது கவிதைத்தன்மையோடு சொல்லுகிற விஷயம். சொல்ல வந்த விஷயம், கைலையங்கிரி பால்கடலை சூறாவளி எற்றினால் போல் காட்சி தருகிறது. இதுதானே செய்தி. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கண்மூக்கெல்லாம் வைக்கிறார். அந்த பாற்கடல் எப்படிப்பட்ட பாற்கடல்? திருமகள் புறந்த பாற்கடல் என்றார். உங்களுக்கு தெரியுமா, அமிர்தத்தை அமிர்தத்துக்காக பாற்கடல் களையப்பட்ட பொழுது அதற்குள்ளே இருந்து வேறு பல விஷயங்களும் வெளிவந்தன. அமிர்தம் வருவதற்கு முன்பு அதிலே காமதேனு ஒன்று, கற்பக தெரு ஒன்று, ஐராவதம் ஒன்று, அப்படி வருகிற பொழுது மகாலட்சுமியும் வந்தாள். நான் இதுதான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, நல்ல விஷயத்தை நோக்கி தேடுகிற பொழுது அதற்கு அடையாளமாக சில நல்ல விஷயங்கள் இன்னும் முன்னே வரும். இப்போ சுதந்திரம் நோக்கி இந்தியாவிலே காந்தி முற்பட்ட பொழுது பல இந்த அமிர்தமாகிய சுதந்திரம் பருவத்துக்கு முதல் பல நல்ல விஷயங்கள் வந்தன. வாவேசு வந்தார், பாரதியார் வந்தார், இப்படி பல பேர் எல்லாம் அடையாளம் பண்ணி 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 பண்ணித்தான் சுதந்திரம் வந்தது. எப்போ நான் சொல்வேன், காலை விடிய போகிறதுன்றா அதற்கான நச்சகுணங்கள் தோன்றிதான் காலை விடியும். அதுபோல பால்கடலில் அமிர்தம் பருவதற்கு முன்பு அது வரப்போகிறது என்பதற்கான சவுணங்களாக தோன்றியதிலே ஒன்றுதான் இவை எல்லாம். அப்போ பாற்கடலை தொடப்போனவர் அதுல இருந்து என்ன சொல்றார், மகாலட்சுமி தங்கி வெளிவந்ததாகிய பாற்கடல் என்று பாற்கடல் கூற விளக்கம் சொல்லிவிட்டு மேலே போகிறார்.
திருமகள் பிறந்த விரிதிரை பாற்கடல் சூறையங்கடுங்கால் சுழற்றுபு எடுப்ப
சூறையங்கடுங்கால், அதாவது அந்த பாற்கடலை சூறை காற்று சுழற்றி அடித்து மேலே எடுப்ப
அலைவது அறை எழுந்து அண்டம் மீ படர்ந்து,
பூமியின் மேலாக அது ஆகாயத்திலே படர்ந்து நிற்கிறது, படர்ந்து
நிலை பெற நின்ற நெடுந்திரள்
அண்ணன் இமயம். இந்த கைலை, அதாவது இந்த பாற்கடலை அந்த சூறை காற்று எடுத்து வீச அது அண்டத்துக்கு மேலே போய் நின்றது போன்றதான கைலை. இது ரொம்பத்தான் மூக்க சுத்தி, அதாவது இப்படி தொடர மூக்கம் இப்படி தொடர்றது என்பது ஒரு ரசனைக்காக இவ்வளவு விடயங்களும் சொல்லி அந்த கைலை என்று சொல்லுவது.
இன்னல் தீர் இன்ப நன்னலம் சுரத்தலின் விலங்குகளில் தருமம் திரண்டு வீற்றிருந்த வண்ணமும் போலும் அண்ணல் தன் கையிலை.
என்னது திருப்பி படிங்க?
இன்னல் தீர் இன்ப நன்னலம் சுரத்தலின் விலங்குகளில் தருமம் திரண்டு வீற்றிருந்த,
அதாவது சிவ தர்மம் என்பது இந்த சிவபுண்ணியம், அந்த சிவபுண்ணியம் திரண்டு மேலே எழுந்தது போன்ற கையிலை என்று இரண்டாவது உண்மை.
விலங்குகளில் தருமம் திரண்டு வீத்திருந்த வண்ணமும் போலும் அண்ணல் தன் கையிலை, காவலிற் புறக்கும் கண்ணுதற் கடவுள் நந்தி தாள் சுமந்து வந்த வழித்தோன்றல் பெண்ணையாறு உடுத்த வெண்ணை
நின்றுவிட்டார். அந்த கைலையினுடைய காவலாக இருக்கிற நந்தி தேவர், அந்த நந்தி தேவருடைய மரபிலே வந்தவர் வைகண்டர். நந்தி தாள் முதல் பாட்டு வாசிக்கிற பொழுது தமிழ் காதிலே விழுந்தது, பொருள் விழவில்லை, கருத்திலே விழவில்லை. இப்ப இவர் சொன்ன பிறகு எயம் என்னும் சில சொற்களுக்கு இடர் உண்டு நமக்கு, அது பயிற்சியிலே தான் வரும். இப்போ சொல்லும் விளங்கி பொருளும் விளங்குகிறது, படித்தல் என்பது அதுதான், சொல்லோடு பொருள் போய் பதிய வேண்டும். அப்போ ஒரு நல்ல நம்முடைய எங்களுடைய மரபு தமிழ் நல்ல ஆசிரியனுடைய துணையின்றி படிக்கவே முடியாது. சும்மா ஒரு சத்தம் போடலாம். இப்ப முதல் நாங்கள் வாசிக்கிற பொழுது இந்த பாயிரத்தை ஒரே பாயிரத்தை படித்தது போல இங்கேயும் அப்படித்தான், சிறப்பு பயிரம் பிடிக்கிற பொழுது ஒரு சத்தம் தான் கேட்டது, இப்பதான் அதுல என்ன சொல்லுகிறார் என்பது விளங்கு.
நந்தி தாள் சுமந்து வந்த வழித்தோன்றல் பெண்ணையாறு உடுத்த வெண்ணை நின்றுருத்த தொண்டர்கள் இதய முண்டகம் மலர்த்தும் விண்ணையாறு இரவி மைக்கையாறு பெண்ணையாறு உடுத்த வெண்ணை நின்றுருத்த.
திருவெண்ணை நல்லூருக்கான சிறப்பை சொல்லுகிறார், அது பெண்ணையாறு என்கின்ற சேலையை உடுத்து கொண்டு நிக்கிறதா. இவ்வளவு ரசனையாக அந்த அந்த ஊரை பார்க்க ஒரு ஆறு ஓடுகிறது. அவருக்கு அது எப்படி தெரிந்தது என்றால், அது ஒரு சேலை உடுத்து பெண்ணையே தெருவெண்ணை நல்லூர் ஒரு பெண்ணாகவும் அதை ஓடுகிற ஆறு அதற்கு உடுத்த சேலையாகவும் தெரிய அந்த சேலை உடுத்த பெண்ணாக நிற்கின்ற திருவெண்ணை நல்லூர் இருக்கிறார்.
பெண்ணையாறு உடுத்த வெண்ணை நின்றுருத்த தொண்டர்கள் இதய முண்டகம் மலர்த்தும்
தாமரையை மலர்த்து, முண்டகம் தாமரை, இதயமாகிய தாமரையை மலர்த்துகின்ற யாருடைய இதயமாகிய தாமரை, தொண்டர்களுடைய இதயமாகிய தாமரை மலர்த்தும்
விஞ்சை வாழ் இரவி மைகண்ட தேவன்.
வித்தை, விஞ்சை என்பது வித்தை, வித்தை நிரம்பியவராகிய சூரியனாக திகழ்கின்ற மைகண்ட தேவர். இப்போ நாம வர வேண்டிய இடம் உமாவதி சிவாச்சாரியார், இப்ப இதுவரையும் வந்திருக்கிற இடம் மைகண்ட தேவர் வரையும் வந்திருக்கும். அதுக்கு இத்தனை அழகூட்டி சொல்லுகிறார். இப்போ இனி கேட்டால் நாம அந்த சொல்லுகிற தகுதி பெற வேணும்ன்றதுக்காக ஒரு பாட்டே தெரிந்தால் ரொம்ப நல்லது. பாட்டை தெரிந்தால் ரொம்ப நல்லது. அல்லது பொருளாவது தெரிய வேண்டும். பொருள் என்னவென்று சொல்லுகிறார் என்றால் பாட்கடல். அது எப்படிப்பட்ட பாட்கடல் என்றால் மகாலட்சுமி பிறந்த பாட்கடல். அதுவே பாட்கடலுக்கான தகுதி. அந்த பாட்கடலிலே ஒரு சூறை காற்று வீசுகிறது. அந்த சூறை காற்றின் வேகமாக அந்த பாட்கடல் அண்டத்தின் மேலே எழும்பி ஆகாயத்திலே தோன்றுவது போல இருப்பதாகிய கைலை. அது மட்டுமல்ல, சிவபுண்ணியங்கள் திரண்டு ஆகாயத்திலே எழுந்து நிற்பது போன்ற கைலை. இந்த கைலைக்கு காவல் தெய்வமாக இருக்கிறவர் நந்தி. அவர் அவரசம்பு என்று சிவனாகவே கருதப்படுகிறவர். அந்த நந்தியினுடைய மரபிலே வந்தவர் மெய்கண்ட தேவர். அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், திருவெண்ணை நல்லூர், திருவெண்ணை நல்லூர் தானே அவருடைய ஊர். திருவெண்ணை நல்லூரிலே பெண்ணையாறு சேலை, பெண்ணையாற்றை சேலையாக உடுத்த திருவெண்ணை நல்லூர். அந்த நல்லூரில் இருந்த அவர் யார் என்று கேட்டால், வித்தையினாலே சூரியனை போன்றவர். இந்த வித்தை திறனாலே சூரியனை போன்றவர். இந்த சூரியன் தாமரையை மலர்விப்பது போல அந்த சூரியன் தொண்டர்களுடைய உள்ள தாமரையை விரிவிக்கக்கூடிய சூரியனாகிய மெய்கண்ட தேவர் இதுவரையும் வந்துவிட்டோம். இதுக்கு மேலே போனா புத்தி தாங்காது என்றபடியால் இன்றைக்கு இந்த இடத்திலே நிறுத்திக் கொள்வோம். பாயிரத்தை இதுக்கு பிறகு படிப்போம். முடிந்தால் வீட்டிலே படித்து பாருங்க. அந்த ஒவ்வொரு சொல்லும் பொருந்துகிற பொழுது இப்ப என்னவென்று கேட்டால், இதுதான் இப்ப பாயசம் குடிக்கிறோம். அதுக்குள்ளே அப்பப்ப ஒரு முந்திரி பருப்பு கழிவு, அது கடிபட்ட உடனே ஒரு சந்தோஷம் வருகிறது அல்லவா? அது போல இந்த பாயிரத்தை படித்த உடனே இந்த பொருள் விளங்குற பொழுது எல்லாம் ஆனந்தமாக இருக்கிறது. இப்படி இப்படிலாம் இருக்கு, இப்படி எல்லாம் அழகாக சொல்லுகிறார்களே என்று அந்த மகிழ்வு வருகிறது. அந்த மகிழ்விலே இப்பொழுது மரபாசிரியர் வரிசையிலே முன்னின்ற மெய்கண்ட தேவரையும் விளங்கப்படுத்துகின்றார். மெய்கண்ட தேவரை விளங்கப்படுத்துவதற்கு நந்தியின் மரபு சொல்கிறார். நந்தியை விளங்கப்படுத்துவதற்கு கைலை சொல்கிறார். கைலையை விளங்கப்படுத்துவதற்கு பாட்கடலுடைய எழுச்சி சொல்கிறார். பால்கடலை வழங்கப்படுத்துவதற்கு மகாலட்சுமி வந்த வழி சொல்லுகிறார். ஒரு ஒரு நல்ல கவிஞராகவும் நல்ல ஒரு முன்னுரை ஆசிரியருமாக இந்த பாயிரத்தை செய்கிறார். இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறுத்துவோம். என்னென்றால், உங்கள் திருக்குறள் வகுப்பு படிக்கிற பொழுதும் எனக்கு அங்கே பல பேர் கேள்வி கேட்கறது ஞாபகத்துக்கு இருக்கிறது. இவ்வளவு ஸ்லோவாக படிக்க வேண்டுமா, ஒரு நாள் கொஞ்சம் வேக வேகமா படிக்க முடியாதா என்று கேட்பார்கள். வேகமா படிச்சுட்டு நாங்க என்ன பண்ண போவோம்? இன்னும் வேகமா படிச்சு இப்ப பரீட்சை எழுதுற வேண்டாம், வேகமா படிச்சு முடிக்க வேண்டும். இது பரீட்சை எழுதுவதற்கான படிப்பல்ல, நாங்கள் படிக்கிற படிப்பு. மெல்ல மெல்ல அனுபவித்து அனுபவித்து போவோம். இப்ப இந்த சினிமாக்கள் எல்லாம் அடிக்கடி சொல்றது, சொன்னா அனுபவிக்க வேணும் அனுபவிக்கணும், அந்த அனுபவிக்கிறது இதுதான். ஒரு 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 நான் நேற்று அன்றைக்கு உங்களுக்கு கவிதை பற்றி சொன்னேன். இந்த கவிதையை எப்படி கையாளுகிற அழகு பாருங்க. ஒரு ஒரு விஷயத்தை அழகுபடுத்த அப்படி பூச்சூடி 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 சூடி நம்மை கூட்டி கொண்டு போகிறார். மகாலட்சுமி, மகாலட்சுமியினுடைய பால்கடல், பால்கடலினுடைய திரச்சி, திரச்சியினுடைய கைலை, கைலையினுடைய காவலர், காவலருடைய மரபு, இப்படி வர்ற பொழுது மனம் அப்படியே விரிந்து கொண்டு போகும். ஆனாதான் எப்பொழுதும் சொல்வது, இன்றைக்கு இந்த நவீன கருவிகள் வந்த பிறகு, நான் முன்பும் சொல்லியிருப்பேன், தொலைக்காட்சி போன்ற கருவிகள் வந்த பிறகு மனவிரிவுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. எப்பொழுதும் கண்ணுக்கு காட்சி தெரிந்து விட்டால் அதுதான் நிற்கும். இப்பொழுது கவிதைகள் போன்ற இவற்றை படிக்கிற பொழுதுதான் மனதுக்கு காட்சி தெரியும். இப்ப எங்களுக்கு இப்ப நாம் திரையில பார்க்கிற ஒரு காட்சி பார்க்கிற பொழுது டைரக்டருக்கு தான் கற்பனை, எங்களுக்கு கற்பனையே தேவையில்லை. அந்த காட்சியே கண்டுபிடிக்கும். சினிமாவையோ அல்லது ராமாயணத்தை காட்டுகிறார்கள், அவர்கள் அப்படியே காட்சியாக காட்டி விட்டால் அங்கே அந்த அந்த இயக்குனர் மட்டும்தான் கற்பனை பண்ண, நாங்கள் கற்பனை பண்ணாமல் அப்படியே காட்சியை காணலாம். கவிதைகள் படிக்கிற பொழுது என்ன ஆகும் என்று கேட்டால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காட்சி. இப்ப சீதையை பற்றி படிக்கிற பொழுது, ராமாயணத்துல சீதையை பற்றி படிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு சீதை தெரிவாள், இன்னொருவருக்கு ஒரு சீதை தெரிவாள், எனக்கு ஒரு சீதை தெரிவாள். ஏனென்றால் கவிதை தருகிற கருத்தை வைத்துக் கொண்டு உள்ளம் விரிய போகிறது. அவரவர் விரிவுக்கேற்ப அந்த காட்சி விழும். அதுதான் நாங்கள் இப்ப இப்ப படிக்கிறேன் தெரியாது. சும்மா கையில நந்திதவர் மரபில் வந்தவராகிய மெய்கண்டதவர் இவ்வளவு சொன்னா போதாதா, இதுக்கு இத்தனை சுத்து சுத்தி சொல்கிறார் என்றால் அவ்வளவு அழகூட்டி சொல்கிறார்கள். இதை கேட்க கேட்க நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு எப்படி ஒன்றை அழகாக விரித்தல் என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். மெய்கண்ட தேவர் வரையும் வந்திருக்கிறோம். இனி மேலே நாளைய வகுப்பிலே படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.